அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால், உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே விருந்தாளிகளை பற்றியும் விருந்து கொடுக்கிறவர்களை பற்றியும் சிறந்த விருந்தை பற்றியும் சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, காணாமல் போன ஆட்டை குறித்தும் வெள்ளிக்காசை குறித்த ஊமையையும் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் இரண்டு குமாரர்களை குறித்த, அதாவது கெட்ட குமாரனை குறித்த ஊமையை சிந்திக்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல லூக்கா ஒரு சிறந்த மருத்துவரும் அறிவியல் அறிஞரும் மட்டுமல்ல, சிறந்த கலைத்திறனும் உடையவர். மற்ற எந்த சுவிசேஷ எழுத்தாளர்களும் எழுதாத கர்த்தருடைய மகிமை பொருந்திய ஊமைகளை நமக்கு எழுதியிருக்கிறார். லூக்கா 15:11 பாருங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். இது ஒரு இனிமையான இல்லம். அங்கே இரண்டு குமாரர்களும் பிதாவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஓவியத்தோடு இன்னும் சில காரியங்களை இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், லூக்கா 15:12-13. நாம் சிந்தித்தபடி இந்த இனிமையான இல்லத்திலே ஒரு மனிதனுடைய இருதயம் நாடுகின்ற எல்லாமே இருந்தது. அன்பு, மகிழ்ச்சி, ஐக்கியம், சௌகரியம். ஆனால் இந்த இளைய குமாரன் இதையெல்லாம் விரும்பாமல் வித்தியாசமான ஒன்றை செய்கிறான். அவன் கூறுகிறான், எனக்கு இந்த ஒழுக்கமான வாழ்வு சலித்துவிட்டது, இது பிடிக்கவில்லை. நான் என்னுடைய சிறகுகளை விரித்து பறக்க விரும்புகிறேன். எனக்கு அக்கறையில் இருக்கும் தோட்டமே பச்சையாக தெரிகிறது என்கிறான். அந்த இளையகுமாரன் தன்னுடைய வீட்டில் இருக்க விரும்பவில்லை. அவன் தந்தையின் ஐக்கியத்தை விட்டு தூரமாக செல்ல விரும்புகிறான். அவ்வாறே தகப்பன் பாகத்தை பிரித்துக் கொடுக்கிறான். அந்த இளையகுமாரன் தன் கை நிறைய பணத்தோடு வெளியேறுகிறான். அது அவன் சம்பாதித்த பணம் அல்ல, அவனிடத்திலே வந்த ஒவ்வொரு பைசாவும் தந்தை கொடுத்தது. அவன் தன்னுடைய திறமையாலோ, தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலோ, தன்னுடைய கடின உழைப்பாலோ அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. தாராள குணமுள்ள தகப்பன் அவனுக்கு இருந்தபடியினாலே அவனுக்கு இவ்வளவு பணம். இந்த பணத்தோடு அவன் தூர தேசம் பயணப்பட்டான். இங்கே தூர தேசத்தை குறித்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். அவன் அந்த பிதாவின் ஐக்கியமற்ற தூர தேசத்திலே துன்மார்க்கமான ஜீவியம் செய்தான். பிதாவின் கட்டுப்பாடு இல்லாததால் தன் இஷ்டப்படி பணத்தை செலவழித்தான். எல்லா தீய பழக்க வழக்கங்களையும் புரிந்து பாவத்தின் சந்தோஷத்தை அனுபவித்தான். அவனிடத்தில் பணம் இருந்தபடியினாலே தீய நண்பர்கள் ஓட்டிக்கொண்டார்கள். இவை எல்லாமே சில காலங்கள்தான். பணம் காலியானது, நண்பர்கள் மறைந்துவிட்டார்கள். ஆம் பிரியமானோர்களே, பாவத்தின் பின் விளைவு வர ஆரம்பித்து விட்டது. லூக்கா 15:14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அவன் மட்டும் நிதி நிலைமையிலே மோசமாகவில்லை, தேசமும் பொருளாதாரத்திலே வறுமையடைந்தது. அந்த தூர தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனுக்கு தன் வீட்டிற்கு திரும்புவதற்கு பயம். அவன் பயமில்லாமல் சென்றிருக்கலாம், ஏனென்றால் தந்தை அன்பானவர். ஆனால் இவனுடைய பாவம் அவனுக்கு பயத்தை கொடுத்தது. எனவே மனம் கலங்கி போயிருந்தான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தந்தையிடம் செல்லாமல் தன் காலில் நிற்க முயற்சித்தான். வேலையை தேடினான், கிடைக்கவில்லை. முன்பு தன்னோடு இருந்த தீய நண்பர்களிடத்திலே சென்று தன் நிலைமையை விளக்கினான். ஏய், நாம் ஹோட்டலுக்கு செல்லும்பொழுது நான் தானே பணம் கொடுத்தேன். மது அருந்துவதற்கு எவ்வளவு செலவழித்திருக்கிறேன். எனக்கு இப்பொழுது பண நெருக்கடி. அந்த பணத்தை நான் திரும்ப கேட்கவில்லை. எனக்கு பிழைப்பிற்கு ஏதாவது ஒரு வழி சொல், அல்லது வேலையாவது தா என்று சொல்லியிருப்பான். ஆனால் அவர்கள் அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. அவனை வெளியே தள்ளிவிட்டார்கள். தூர தேசத்தில் பாவ வாழ்க்கையிலே ஒருவனும் உண்மையான நண்பனாக இல்லை என்பதை கண்டுகொண்டான். இறுதியாக ஒரு குடும்பத் தலைவனிடம் சென்றான். அவன் பன்றி வளர்த்துக் கொண்டிருந்தான். அவனிடம் இளையகுமாரன் வேலை கேட்டான். அதற்கு அவன், நீ பன்றியை மேய்த்தாயானால் உனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்கும் என்றான். அதை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இல்லையா? இந்த இடத்திலே இயேசு என்ன கூறுகிறார்? பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று கூறுகிறார். என்ன பரிதாபமான ஒரு நிலை! இயேசு கூறியதை அப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்த எந்த ஒரு இஸ்ரவேலனும் பரிசேயனும் ஆயக்காரனும் தன்னுடைய கண்களை அகல விரித்திருப்பான். ஏனென்றால் எந்த ஒரு எபிரேயனும் எந்த ஒரு நிலைமைக்கு போக மாட்டான். ஏனென்றால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி பன்றி அவர்களுக்கு அருவறுப்பானது. ஆனால் அந்த மோசமான இடத்திற்கும் இந்த இளைய குமாரன் சென்று அதோடு கூட வாழ்ந்து வந்தது இவ்வளவு கொடூரமானது. பாவம் மனிதனை எளிமையான நிலைமைக்கு கொண்டு செல்லும். இது ஒரு பரிதாபமான ஓவியம் இல்லையா? அந்த இளைய குமாரன் எவ்வளவு அடிமட்டத்திற்கு செல்ல முடியுமோ அங்கே சென்று விட்டான். இதை கேட்டவுடன் சிலர், இந்த மனிதன் பாவியானவன், இவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கூறலாம். இல்லை பிரியமானவர்களே, அந்த ஒரு காரியம் இங்கே வலியுறுத்தப்படவில்லை. பாவியானவன் ரட்சிக்கப்படுவதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. அந்த இளைய குமாரன் பிதாவோடு இருந்தபொழுது, ஐக்கியத்தோடு காணப்பட்ட பொழுது அவன் குமாரனாகவே காணப்பட்டான். இதை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. அடுத்ததாக, அந்த இளைஞன் தூர தேசம் சென்று துன்மார்க்க ஜீவியம் செய்த போதும் குமாரனாகவே இருந்தான். அதிலும் எந்த கேள்வியும் இல்லை. அதனைத் தொடர்ந்து அவன் மிகவும் கீழான நிலை வரை சென்று பன்றியோடு வாழ்ந்தபோதும் அவன் பன்றி அல்ல, அவன் குமாரனாகவே இருந்தான். இங்கே அவன் குமாரனாக இருந்தானா இல்லையா என்பது கேள்வி இல்லை. அப்படியானால் இது சுவிசேஷம் அல்லவே என்று சிலர் சொல்லலாம். இல்லை, இது சுவிசேஷமும் ஆகும். இருந்த போதிலும் இந்த ஓமை எதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவி எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறான் என்பதை இது முக்கியப்படுத்தி கூறவில்லை. இங்கே பிதாவின் இருதயம் வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. அவர் பாவியை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, பாவம் செய்கிற குமாரனையும் திரும்ப சேர்த்துக் கொள்கிறார். குமாரனாகவே சேர்த்துக் கொள்கிறார் என்பதையே இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. நாம் முன்னே சிந்திக்கும் பொழுது அவனுடைய தீய நண்பர்கள் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்று கூறினது நினைவிருக்கும். அது உங்களுக்கு ஒருவேளை நான் மிகைப்படுத்தி கூறியது போல காணப்படலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் அதை தெளிவுபட கூறியிருக்கிறார். 16 வசனத்திலே, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்வதிலிருந்து நண்பர்கள் எவருமே அவனுக்கு உதவவில்லை என்பது தெரிகிறது இல்லையா? இன்னும் கூட விசுவாசிகளும் இந்த தவறை செய்கிறார்கள். இந்த உலக மனிதர்களை தங்களுடைய உண்மையான நண்பர்கள் என்று எண்ணி நம்பிவிடுகிறார்கள். அவர்கள் தங்களை பாவ வாழ்க்கைக்கு நேராக நடத்திய போதும், தேவனை விட்டு தூரமாக இழுத்துச் சென்ற போதும் கூட அவர்களை உயிர் நண்பர்கள் என்று கருதுகிறார்கள். இது சரியான கருத்தா? இல்லை. விசுவாசிகள் இவ்வாறு நம்புவது போல இந்த இளைய குமாரனும் நம்பிவிட்டான். அவன் வீட்டை விட்டு, தந்தையை விட்டு தூரமாக தூர தேசத்துக்கு நண்பர்களால் நடத்தப்பட்டான். அவர்கள் எல்லாரும் தன்னுடைய உண்மையான நண்பர்கள் என்று அவன் எண்ணினான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவர்கள் எல்லாரும் உண்மையற்ற நண்பர்கள் என்பதை அவர்கள் செய்கையை காண்பித்து விட்டது. இந்த குமாரனுடைய பாவமாகிய இருண்ட பின்னணியத்திலே அவன் பண்டிகையின் கூட்டிலே தகப்பனுடைய ஐக்கியத்தை இழந்தவனாக, வீட்டை விட்டு சென்றவனாக காணப்பட்ட நிலைமையிலே நம்முடைய கர்த்தர் ஒரு பிரகாசமான வண்ணத்தை தீட்டுகிறார். பாருங்கள், லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவன் தன் நிலைமையை உணர்ந்தான், புத்தி தெளிந்தான். பாவம் நம்மில் பல விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடியது. பாவம் இந்த உலகத்தை நாம் தவறான விதத்திலே புரிந்து கொள்ள வைத்துவிடும். தவறான வெளிச்சத்தில் வைத்து நம்மை பார்க்க வைத்துவிடும். இந்த உலகத்தின் பாவ இன்பங்களை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத வைத்துவிடும். நாம் பாவத்திலே வாழும்பொழுது எதையுமே சரியாக பார்க்க இயலாமல் போய்விடும். மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டு கற்பனையான வாழ்க்கையிலே நம்மை வாழ வைத்துவிடும். இந்த இளைஞன் தனது வீட்டிலே இருந்தபொழுது அவன் தூர தேசத்தை நோக்கி பார்த்தான். அவனுக்கு எல்லாமே நலமானதாக தோன்றியது. புல்வெளி மிகவும் பசுமையானதாக, வாழ்க்கை ஜாலியானதாக தோன்றியது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு தன்னுடைய நிலைமை புரிந்தது, புத்தி தெளிந்தது. அவன் முதலாவது காரண காரியங்களை அலச ஆரம்பித்தான். அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான். அவன் என்ன கூறுகிறான்? நான் என் தகப்பனுடைய குமாரன், இங்கே நான் தூர தேசத்திலே இருக்கிறேன், நான் இங்கே பன்றிகளுடைய கூட்டிலே பன்றிகளோடு வாழ்கிறேன். ஆனால் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட என்னை விட நன்றாயிருக்கிறார்கள், நானோ அவருடைய மகன் என்கிறான். அவன் அவ்வாறு சிந்திக்க ஆரம்பித்தபொழுது புத்தி தெளிந்தது. இப்பொழுது இந்த இளைஞன் புத்திசாலியைப் போல செயல்படுகிறான். பாருங்கள், 18-19 வசனங்கள், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. நாம் இப்பொழுது பிரகாசமான ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். அங்கே அந்த இனிமையான இல்லம் தெரிகிறது. அங்கே பிதா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய குமாரன் சென்றதிலிருந்து தினமும் அவர் ஜன்னல் வழியாக பார்க்கிறவராகவே காணப்பட்டார். அவர் ஏன் அவ்வாறு ஜன்னல் வழியாக பார்த்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் தன்னுடைய மகன் ஒரு நாளிலே அந்த வீதி வழியாக திரும்ப வருவான் என்பதை அவர் அறிந்திருந்தார். நாம் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டவுடன் அந்த ரட்சிப்பை எப்பொழுதுமே உடையவர்களாக இருக்கிறோம். அதே வேளையிலே ஒரு விசுவாசி பாவத்தில் விழ முடியுமா? ஆம், பிரியமானவர்களே, விழுந்து போக முடியும். ஆனால் அவன் அந்த பாவத்திலேயே நிலைத்திருப்பதில்லை. அவன்தான் உண்மையான விசுவாசி. பிதாவின் வீட்டிலே பிதா கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இவ்வாறு சொல்கிறார், என்னுடைய எல்லா குமாரர்களும் வீட்டிற்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் பண்டிகையின் கூட்டை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பண்டிகையின் தன்மை உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் குமாரரின் தன்மை உள்ளவர்கள். அவர்களுக்கு என்னுடைய சுபாவம் இருக்கிறது. அவர்கள் பிதாவின் வீட்டை தவிர வேறெங்கும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உலகத்திலே திருப்தியாக இருக்கும் ஒரே இடம் பிதாவின் வீடு மட்டுமே. என்னை விட்டு வெகு தூரமான தேசத்திற்கு போனவர்கள், பண்டிகையின் கூட்டிற்குள் நுழைந்தவர்கள். அவர்கள் எவ்வளவு மோசமான நிலைமையிலே இருந்தாலும், அழுக்கு நிறைந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் என்னுடைய குமாரர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு நாளிலே இவ்வாறு சொல்வார்கள், நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திலே செல்வேன் என்பார்கள். நான் என் தகப்பனிடத்திலே செல்வேன் என்று அவன் சொல்ல காரணம், அந்த பெரிய வீட்டில் வாழ்கிறவர் அவனுடைய தகப்பன். எந்த ஒரு பண்டியும் தன் தகப்பன் வீட்டிற்கு நான் செல்வேன் என்று இதுவரை சொன்னதில்லை. பண்டிகள் அந்த சேற்றிலே வாழவே விரும்பும். அவை பிதாவின் வீட்டிற்கு செல்ல விரும்புவதில்லை. பிதாவின் வீட்டிற்கு செல்ல விரும்பும் ஒரே ஒருவன் அவருடைய குமாரன் மட்டுமே. அவன் ஒரு நாளிலே நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே செல்வேன் என்று சொல்வான். இப்பொழுது குமாரன் தன்னுடைய வீட்டிற்கு போக புறப்படுகிறான். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த தகப்பன் தன் மகன் வருவதை கண்டார். ஆகவே அவர் தன்னுடைய வேலைக்காரரிடத்திலே சென்றார். ஒரு நல்ல மரக்குச்சியை ஒடித்துக் கொண்டு வாருங்கள், நான் அவனை நன்றாக அடித்து திருத்தப் போகிறேன் என்று சொன்னார் என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கிறீர்களா? இல்லை, என் வேதத்திலே அவ்வாறு சொல்லவில்லை. ஆனால் சாதாரணமாக அவ்வாறுதான் நடந்திருக்க வேண்டும். என் குமாரனாய் இவன் என்னுடைய பணத்தையும் சொத்தையும் பேரையும் நாசப்படுத்திவிட்டான். ஆகவே நான் இவனை நன்றாக அடிக்கப் போகிறேன் என்று அதை செய்வதற்கு தகப்பனுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. மோசேயின் பிரமாணப்படி இந்த கீழ்ப்படியாத குமாரனை மூப்பர்களிடத்திலே கொண்டு வந்து கல்லறிந்து கொள்ள முழு உரிமை உண்டு. ஆனால் இந்த தகப்பன் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு இடத்தை விலக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்தோர் கண்களை சுழித்திருப்பார்கள். அவர்கள், இதை நாங்கள் நம்ப முடியாது, அந்த குமாரன் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்ற பிறகு, பண்டிகளோடு வாழ்ந்த பிறகு, அந்த கெட்ட குமாரனுக்கு எதுவும் தண்டனை வழங்காமல் திரும்ப சேர்த்துக் கொள்வது மிகவும் இழிவான காரியமாகும். அவர் அவனை தண்டித்திருக்க வேண்டும். அவர் அதை செய்யாததை நாங்கள் வெறுக்கிறோம். அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அந்த தகப்பனார் என்ன செய்தார் என்பதை கவனித்து பார்த்தீர்களா? வாசிக்கிறேன் பாருங்கள், லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த குமாரன் கந்தையான துணிகளோடு பிச்சைக்காரன் போல நின்று கொண்டிருக்கிறான். அவன் மீது பண்டியின் வாடை அடிக்கிறது. அங்கே தூரமாக மகன் நின்று கொண்டிருக்கிறான். தந்தை அதை கண்டு ஓடி சென்று தன்னுடைய கைகளை அவன் மீது போட்டு அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். இதை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? வசனம் 21 பாருங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இவன் இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தான் என்றே சொல்ல வேண்டும். அவன் தூர தேசத்திலே மனதிலே எதை திட்டமிட்டிருந்தானோ அதையே சொன்னான். அவன் வீடு திரும்புகிற வரை அதையே வழிநடுக சொல்லிக்கொண்டே வந்திருப்பான். நான் வீடு சென்றவுடன் நான் தகப்பனிடத்திலே இவ்வாறு சொல்வேன், அப்பா, நான் பரலோகத்திற்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து விட்டேன், நான் உன்னுடைய மகன் என்றும் அழைக்கப்படவும் தகுதியற்றவன், என்னுடைய வேலைக்காரரில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தான். ஆனால் அவ்வாறு சொல்ல ஆரம்பித்த பொழுது உங்கள் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பது வரைதான் சொல்லி முடித்தான். ஆனால் அதற்குள் தகப்பன் குறுக்கிடுகிறார். பாருங்கள், லூக்கா 15:22-24 வரை. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாய இவன் மாறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் பண்டிகையின் கூடு வரை சென்ற போதும் கூட, அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களால் ஒருபொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் பிதாவின் பிள்ளையாக இருப்பதனாலே இவ்வாறு கூறும் ஒரு நாள் வரும், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் செல்வேன். இவ்வாறு சொல்வீர்கள், அப்பாவினிடத்திலே சொல்வீர்கள். அவ்வாறு நீங்கள் சொல்லும்பொழுது அவரிடம் பாவ அறிக்கை செய்வீர்கள். 1 யோவான் 1:9 என்று சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்கிறது. இவ்வாறே பாவியான மனுஷன் பிதாவின் வீட்டின் ஐக்கியத்தை திரும்பவும் பெற்றுக் கொள்கிறான். பிதாவின் வீட்டிற்கு திரும்ப ஒரே வழி பாவ அறிக்கையிடுதலே. இங்கே பிதாவானவர் குமாரனுக்கு செய்யும்படி கூறிய காரியங்கள் என்னவென்று நீங்கள் எப்பொழுதாவது கவனித்து பார்த்ததுண்டா? அவர் சொல்கிறார், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என்கிறார். இது துவைத்து சுத்தம் செய்யப்பட்ட சுத்தமான ஆடையாகும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவர். நம்முடைய தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவி சுத்திகரித்தவர் தம்மிடத்தில் திரும்பி வந்த குமாரனை சுத்திகரிக்கிறார். தூர தேசத்திலிருந்து திரும்பி வந்தவன் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த உயர்ந்த வஸ்திரம் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம். இது ஒரு விசுவாசி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அவனை மூடியிருக்கிறது. மோதிரமானது அவன் வளர்ந்துவிட்ட குமாரன் என்பதை அர்த்தப்படுத்துகிறது. அவனுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டதை குறிக்கிறது. அவன் முன்பிருந்த அதே நிலைமைக்கு மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டான். அவனிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவனுடைய தகப்பன் வீட்டில் அவனுக்கு இருந்த அதே தகுதிக்கு அவன் மீண்டும் கொண்டு வரப்பட்டான். இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் தம்மிடத்தில் அழுக்குப்படிந்த கால்களோடு கைகளோடு தூர தேசத்திலிருந்து வருகிறவர்களை சுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக காத்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் அந்த இளையகுமாரனை போல அவரிடத்திலே வர வேண்டும். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது பிதாவானவர், நான் உன்னை ஒரு கூலிக்காரனைப் போல ஒருபொழுதும் வைக்கப் போவதில்லை. நீ என்னுடைய குமாரன். நான் உன்னை சுத்திகரிப்பேன். நான் உன்னை மன்னிப்பேன். நான் உன்னை மீண்டும் ஐக்கியமும் பயனுமுள்ள இடத்திற்கு கொண்டு வருவேன் என்பார். குமாரன் எப்பொழுதுமே குமாரன் தான். இதனைத் தொடர்ந்து இந்த உண்மையிலே மற்றும் ஒரு கெட்ட குமாரனை நாம் பார்க்கிறோம். லூக்கா 15:25-28 வசனம் வரை பாருங்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கண்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இந்த மூத்த குமாரின் வார்த்தைகளை கேட்டீர்களா? இவ்வாறு முறுமுறுக்கிறான். இவனே உண்மையான கெட்ட குமாரன் இல்லையா? அவனுடைய சகோதரன் திரும்பி வந்ததையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விருந்து மரியாதையையும் கேட்டபொழுது அவன் கோபம் கொள்ளுகிறான். அவன் உள்ளே சென்று விருந்திலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கேயும் அவனுடைய தந்தை வெளியே வந்து அவனையும் உள்ளே வரும்படி வருந்தி அழைக்கிறார். 29-32 வரை பார்ப்போம். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாய இவன் வந்தவுடனே கொழுத்த கண்டை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. உன் சகோதரனாய் இவனோ மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த அநேக விசுவாசிகள் தூர தேசத்திலே வாழாமல் இருக்கலாம், தெய்வ ஐக்கியத்தை விட்டு தூரமாக போகாமல் இருக்கலாம், அவர்கள் தேவனுக்காக வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் இந்த மூத்த குமாரனை போல ஏழைகளாக காணப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை. தேவன் சொல்கிறார், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது, எடுத்துக்கொள் என்கிறார். நம்முடைய பிதா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அவை நமக்கு சொந்தமானவை, ஆனால் தேவன் அதை எடுத்து பயன்படுத்தும்படி கட்டாயப்படுத்துவதில்லை. நாமே அவற்றை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த ஓமை பிதாவின் ஐக்கியத்தை விட்டு தூரமாயிருந்த மூத்த குமாரனோடு நிறைவடைகிறது. இருந்த போதிலும் பிதாவானவர் ஐக்கியத்தின் கதவை விசாலமாக திறந்தே வைத்திருக்கிறார். ஐக்கியம் கொள்ள வருவீர்களா? இந்த கெட்ட குமாரன் கதையிலே மூன்று குமாரர்கள் காணப்படுகிறார்கள் என்று ஒரு ஊழியர் கூறினார். இளைய குமாரன் பிதாவின் இருதயத்தை நொறுங்க செய்தான். மூத்த குமாரன் அவருடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே இருந்தான். மூன்றாவது ஒரு குமாரன், அது வேறு யாரும் அல்ல, அந்த ஓமையை கூறியவரே. அவர் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து ஆவார். அவர் பாவமில்லாதவர், அவர் தலை சிறந்த குமாரன். அவர் தூர தேசமாகி உலகத்திற்கு வந்தார். பிதாவினிடத்திலிருந்து ஓடி வரவில்லை, அவருடைய சித்தம் செய்யவே வந்தார். அவர் துன்மார்க்கமான ஜீவியம் செய்ய வாழ்க்கையை செலவழிக்கவில்லை, தியாகமான வாழ்க்கையை நடத்தினார். அவர் கெட்ட குமாரன் அல்ல, அவர் சமாதான பிரபு. அவர் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவரால் எனக்கென்ன லாபம் என்று சொல்கிறீர்களா? யோவான் 1:12 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம்பியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு வருகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அவரை விட்டு தூர தேசத்திற்கு சென்றிருக்கலாம். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் இன்றைக்கு பாவ வாழ்க்கையிலே இருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட குமாரனாக இருப்பீர்கள் என்றால் பிதாவினிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக மீண்டும் அவரிடத்திலே வர முடியும். இன்று அப்படி நீங்கள் வர உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? எத்தனை நாட்கள் தவிட்டினாலே பாவத்தினாலே திருப்தி அடைய முடியும்? ஒருவேளை நீங்கள் மூத்த குமாரனைப் போல பிதாவின் ஐக்கியத்தை விட்டு வெளியே இருக்கலாம். மூத்த குமாரன் தன்னுடைய சகோதரன் மீது அன்பற்று கரிசனையற்று இருந்தது போல நீங்களும் இருக்கலாம். அவன் தேவனை சேவிப்பதாகவே நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் சகோதரனைப் போல ஒருபொழுதும் மீறி போனதில்லை. இருந்தபோதிலும் அவன் ஒருபொழுதும் தன்னுடைய நண்பர்களோடு விருந்து பண்ணினதில்லை. பிதா அவனிடத்திலே எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட தகப்பனை கொண்டிருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பிதாவினுடைய குமாரன் அல்ல. ஆனால் நீங்கள் அவருடைய குமாரனாக வேதம் ஒரு வழி சொல்கிறது. உங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய குமாரனாக மாறலாம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வரும்பொழுது தேவன் உங்களுடைய பிதாவாகிறார். அவர் உங்களை புறக்கணித்து தள்ளுகிறதில்லை. நீங்கள் அவரிடத்திலே வருவதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வரும்பொழுது அவர் ஓடி வந்து உங்களையும் அவர் அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறார். இன்றே இப்பொழுதே நீங்கள் எழுந்து அவரண்டை வருவீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ரோமர் 2:6.